Honorable S. Noradalingam, you have 17 minutes. Order, please. Honorable Deputy Speaker to the Chair.
Noradalingam garu mantuma.
Kaurava Piradi Sabanaar avargale. இன்றைய சுற்றுச்சூழல் அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்திலே சில கருத்துக்களை கூறுவதற்கு வாய்ப்பு அளித்தமைக்காக உங்களுக்கு முதலில் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சுற்றுச்சூழல் விவகாரத்திலே மன்னார் மாவட்டத்திலே மன்னார் தீவிலே கனியமணல் அகழ்வு அல்லது கனியமணல் அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே ஆஸ்திரேலியாவினுடைய டைட்டானியம் சயன்ஸ் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் ஒரு அகழ்வு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. மன்னார் தீவு மக்களினுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்களினுடைய எதிர்ப்பையும் மீறி மன்னார் மாவட்டம் ஒரு காலத்திலே முற்றாக கடலுக்குள் மூழ்கக்கூடியவாறு இந்த கனியமணல் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான திட்டமிடல்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அரச நிறுவனங்களினுடைய ஆதரவோடு ஏனைய துணை நிறுவனங்கள் இந்த டைட்டானிக் சயன்ஸ் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்தினுடைய துணை நிறுவனங்களோடு இணைந்து அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மை காலமாக கடந்த மாதம் கூட அங்கே மன்னார் மாவட்ட மக்கள் இந்த பணியை நிறுத்த கோரி பாரிய ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு அபிவிருத்தி என்ற பெயரிலே அல்லது அங்கே கனிய மணல் இருப்பதனை உறுதிப்படுத்துவதற்காக இந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஊடாக அங்கே சாதாரண பொதுமக்களை ஏமாற்றி சுமார் 2000-3000 ஏக்கர் காணிகளை அவர்களுடைய வறுமை அல்லது அவர்களுடைய தெரியாமை காரணமாக அவர்களிடம் விலை பேசி ஏறக்குறைய மன்னார் தீவிலே மட்டும் 2,200 மில்லியன் ரூபாய்க்கு காணிகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த அமைப்புகளினால் சாதாரண மக்களிடம் ஏமாற்றி இந்த காணிகளை வாங்குகின்ற நடவடிக்கைகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆழ்துளை கிணறுகள் மூலமாக இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது நிறுத்தப்பட்டாலும் அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே காணப்படுகின்றன. சுமார் 40 அடி ஆழத்திலே இந்த அகழ்வாராய்ச்சிகள் நடைபெறுகின்றன. இது ஒரு காலத்திலே ஒரு கட்டத்திலே நிச்சயமாக அங்கே நன்னீரும் கடல் நீரும் கலந்து அங்கே குடிநீர் பிரச்சனை ஒன்றை கொண்டு வருவதற்கான ஏதுவான காரணிகளை தோற்றுவிக்க இருக்கின்றது. இதனால் அந்த மன்னார் தீவு மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் எந்த வகையிலே இதற்கான ஆதரவை அனுமதியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு கேள்வியாயிருக்கின்றது. கேள்வி ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, தமிழ்நாட்டிலே ஒரு திரைப்படம் சிட்டிசன் என்ற ஒரு திரைப்படம், நடிகர் அஜித் நடித்த ஒரு படம். அந்த படத்திலே அத்திப்பட்டி என்ற ஒரு கிராமம் இல்லாமலே போன ஒரு வரலாறு தான் அந்த படத்தினுடைய கருப்பொருள். அந்த கிராமம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து அந்த மக்களை அந்த கிராமத்தில் இருந்து வெளியேற்றி தங்களுடைய சொந்த நலன்களுக்காக லாபங்களுக்காக அந்த கிராமத்தையே முற்றாக கடலுக்குள் அழுத்திவிட்டு அமுழ்த்திவிட்டு செய்த ஒரு காரியம்தான். அதைத்தான் இப்பொழுது நாங்கள் நினைக்கின்றோம். இந்த மன்னார் தீவும் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு பின்பு மன்னார் தீவு அங்கே இருக்காது. அது இருந்ததற்கான ஒரு அடையாளங்களே இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சும் ஏதோ ஒரு வகையிலே அரசாங்கமும் உடந்தையாகிக் கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு மோசமான செயலை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிறுவனம் ஆஸ்திரேலியாவினுடைய இந்த டைட்டானியம் சயன்ஸ் லிமிடெட்டுக்கு துணை நிறுவனங்களாக பல இருக்கின்றன. ஹில்சித் எக்ஸ்ப்ளோரேஷன், ஹெர்மத் ஸ்மித் சிலோன், சுப்ரீம் சொல்யூஷன், ஓரியன் மினரல்ஸ், இப்படியாக பல துணை நிறுவனங்களும் அங்கே அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றன. பல அரசு அதிகாரிகள் கூட அது அரசாங்கத்தினுடைய மேலிடத்தினுடைய கட்டளை பணிப்பு என்ற பெயரிலே அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த திட்டங்கள் அங்கே மக்கள் விரும்பவில்லை, அங்கே அந்த தீவே அழியப் போகின்றது, கடலில் மூழ்கப் போகின்றது என்பதை அவர்கள் அறிவார்கள். அங்கே மீன்வளம் இல்லாமல் போகும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அங்குள்ள மீனவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஒரு தீவு பகுதி, அங்கே இந்த காற்றாலை மின் உற்பத்தியின் காரணமாக மீன்வளம் இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை உருவாகும் என்று அங்கே உள்ள மீனவர்கள் அச்சப்படுகின்றார்கள். அவற்றை அவர்கள் விளங்கி அரசாங்கத்திற்கு விளக்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அங்கே மீன்வளம் இந்திய இழுவை படகுகள் காரணமாக அவர்கள் அந்த பிரதான அந்த அவர்களுடைய மீன் வளத்தை அந்த தீவை சுற்றி இருக்கின்ற அந்த மீன் வளத்தை நம்பி இருக்கின்ற அந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த காற்றாலை இந்த மின்சார உற்பத்தி திட்டத்தினூடாகவும் இதே ஒரு நிலைமை உருவாகப் போகின்றது. ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மன்னார் தீவை விட்டு வேறு இடங்களிலே இலங்கையிலே எங்கேயாகும் அல்லது வேறு கரையோர பிரதேசமாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு பெருநிலப்பு பிரதேசமாக இருக்கலாம், எங்கே என்றாலும் இந்த இடத்தை மாற்றம் செய்து மன்னார் தீவை காப்பாற்றுமாறு நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே மன்னாரிலே இது சம்பந்தமாக அவர்கள் பல விழிப்புணர்வு பேரணிகளை மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தடை செய்ய சொல்லி எங்களிடம் கேட்கின்றார்கள். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கூட நாங்கள் இதை கண்டித்து அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நிறைவேற்றி இருக்கின்றோம். ஆனால் அதையும் மீறி இங்கே அந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தயவு செய்து நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம், இப்படியான திட்டங்களுக்கு இது எதிர்காலத்திலே ஒரு தீவை இல்லாமல் செய்கின்ற இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல்தான் இந்த வன இலாகா திணைக்களம், இங்கே வன இலாகா திணைக்களமாக இருக்கலாம் அல்லது தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், வன ஜீவராசிகள் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம் அல்லது மகாவலி எல் வலயம், இப்படி மகாவலி வலயங்கள் ஊடாக எங்களுடைய பூர்வீக கிராமங்கள் பூர்வீக மண் பறிபோய்க் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அபிவிருத்தி என்ற பெயரிலே அல்லது திட்டமிட்ட குடியேற்றங்கள் என்ற பெயரிலே நீங்கள் எங்களுடைய பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசங்களை நீங்கள் கவலீகரம் செய்கின்றீர்கள். எங்களுடைய மக்களுக்கு சொந்தமாக காணிகள் வீடுகள் இல்லாத நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. புள்ளி விவரங்கள் அவற்றை கூறுகின்றன. காலங்காலமாக பயிர் செய்த நிலங்களை நீங்கள் மகாவலி எல்வலயம் அல்லது ஃபாரஸ்ட் வன இலாகா திணைக்களத்தின் ஊடாக உங்களுடைய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்டுகளாக இருக்கின்ற குறிப்பாக காணி பிடிக்கின்ற ஏஜென்டுகளாக இருக்கின்ற இந்த நிறுவனங்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் கடந்த காலங்களிலே இது விடயமாக பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக கொண்டு வருகின்றோம். ஆனால் நீங்கள் இது சம்பந்தமான ஒரு அசம்பந்தமான ஒரு போக்கைத்தான் காட்டுகிறீர்கள். எங்களுடைய மண்ணை நாங்கள் கடந்த காலங்களிலே போராடியது எங்களுடைய விடுதலைக்காக, எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக, விடுதலை பெற்று வாழ்வதற்காக. ஆனால் நீங்கள் அந்த போராட்டம் ஆயுத போராட்டம் முடிவடைந்த பின்னரும் கூட இப்பொழுதும் நீங்கள் எங்களுடைய காணிகளை எங்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் எதற்காக? அப்படி என்றால் நீங்கள் மீண்டும் நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் நாங்கள் அந்த நாங்கள் இழந்து போன எங்களுடைய சுதந்திரத்தை, உரிமையை, விடுதலையை மீண்டும் வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றீர்களா என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலேயே நேற்று முன்தினம் மட்டக்களப்பிலே ஒரு ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய உபதலைவர் நாகலிங்கம் சங்கரப்பள்ளி என்ற நகுலேசனப்படுகின்ற நாகலிங்கம் சங்கரப்பிள்ளை என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்? கடந்த காலங்களிலே போராளிகளாக இருந்து வீரமரணத்தை தழுவியவர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பங்கள் அல்லது மிகவும் நலிவுற்ற குடும்பங்களுக்கு அவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் நிவாரணப் பொருட்கள், வயோதிபர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்த சமயத்திலே இது எந்த சட்டத்தின் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்ல முடியவில்லை. வேணுமென்றால் அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சொல்லலாம். நிவாரணப் பொருட்கள் வழங்குவது மிகவும் வறுமையான குடும்பங்களுக்கு, நலிவுற்ற குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றமா? அப்படி என்று சொன்னால் வெளிநாடுகள் எல்லாம் இங்கே உதவி செய்கின்றன, நிவாரணங்கள் வழங்குகின்றன. சைனா கொண்டு மாவட்டம் மாவட்டமாக சீன தூதுவர ஊடாக அங்கே நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அதையே இப்படியான வேறுபாடுகள். உண்மையிலேயே இந்த வாரத்தை ஈழப் போராட்டத்திலே மரணித்த போராளிகள், அவர்கள் எந்த போராட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, போராட்டத்திலே மரணித்த வீரர்களுக்காக அஞ்சலி செய்கின்ற ஒரு நாட்கள், அவர்களை நினைவு கூறுகின்ற நாட்கள். பச்சை கொடி மஞ்சள் மணிக்கவும் சிவப்பு மஞ்சள் கொடியை கண்டவுடன் உங்களுக்கு ஒரு ஒரு கலக்கம் வருகின்றது. இன்று வடகிழக்கு முழுவதும் இன்று மறைந்த போராளிகளை நினைவு கூறுவதற்காக மஞ்சள் சிவப்பு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. மாவீரர் திரும்பும் இல்லங்களை நீங்கள் இடித்து ஒதுக்கி விட்டிருக்கிறீர்கள். ஏனைய இடங்களிலே இந்த கொடிகளை அஞ்சலி இந்த கொடிகளால் அலங்கரித்து அஞ்சலி செலுத்துகின்ற பொழுது நீங்கள் போய் உங்களுடைய போலீசார் அல்லது உங்களுடைய பாதுகாப்பு தரப்பினர் போய் அங்கே இடையூறுகள் விளைவிக்கின்றீர்கள். எதற்காக? ஒரு நல்லிணக்கம் வேண்டும் என்று சொன்னால் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு எப்படி உரிமை இருக்கின்றதோ, அல்லது ஏவிபி போராளிகள் ஒரு காலத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள், போராடினார்கள், மடிந்தார்கள், அவர்களுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஏவிபியினர் போய் அஞ்சலி செலுத்துகிறதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று சொன்னால், தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக, தமிழ் மக்களினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய போராளிகளை, மாவீரர்களை, தமிழ் தேசிய வீரர்களை, தமிழ் வீர மக்களை, தியாகிகளை, இந்த மண்ணுக்காக, எங்களுடைய மண்ணுக்காக அர்ப்பணிப்பு செய்த அவர்களை ஏன் நாங்கள் அஞ்சல் செய்யக்கூடாது? அதற்கான உரிமையை ஏன் நீங்கள் தட்டி பறிக்கின்றீர்கள்? நாங்கள் நிரந்தரமான ஒரு நல்லிணக்கம், இந்த நாட்டிலே நிரந்தரமான ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவற்றை கடந்த காலங்களை மறந்துவிட்டு நாங்கள் உண்மையான ஒரு பற்றாளர்கள், இந்த நாட்டினுடைய பற்றாளர்களாக எல்லோரும் பெற வேண்டுமாக இருந்தால் இதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆகவே அந்த போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, தமிழ் தேசிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நீங்கள் எந்த தடையும் எதிர்காலத்திலே போடக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் நான் இந்த நேரத்திலே கூறி விடை பெறுகின்றேன். நன்றி.
கோவிந்த் சத்யபத்து மாட்ட கரு அங்கஜன் ராமஜான மெத்தமாக பத்து மாட்டம் இணைத்து வார்த்தக காலத்தில்.
பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த சுற்றாடல் மற்றும் வன இலாக்கா வனஜீவராசிகளுக்கான அமைச்சின் குழு விவாதத்தில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த இரண்டு துறையின் அமைச்சர்களும் இங்கிருக்கிறார்கள். சொல்லப்போனால் மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு ஏறி மிதித்ததானதுதான் கதையாக இப்போது இருக்கிறது. ஏனென்றால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட எங்களது மக்களுக்கு இன்று இந்த அமைச்சுகளாலும் இந்த துறைகளாலும் எங்களுக்கு பல பாதிப்புகளும் சவால்களையும் தந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காணி பிடிப்பதுதான் இவர்களுடைய நோக்கமா என்று கூட சந்தேகம் வருகிறது மக்களுக்கு. ஏனென்றால் இப்போது மகாவலி, வன இலாக்கா, வன ஜீவராசிகள் போன்ற தொல்பொருள் போன்ற பல திணைக்களங்கள் ஊடாக காணிகளை பிடித்து, அதுவும் பொதுமக்களுடைய காணிகள் ஊடாக பிடித்து அவர்களை அந்த காலங்காலமாக இருந்து தொழில் செய்தவர்களை செய்ய விடாமல் இருப்பதுதான் நோக்கமா என்ற ஒரு சந்தேகம் பெரிதளவில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வயது போனவர்கள் சொல்லுவார்கள், கல்லெறிஞ்சு காணி பிடிக்கிறது என்று. அது போன்றுதான் இன்றைக்கு வன இலாக்கா வனஜீவராசிகளும் போற போற இடங்கள் எல்லாம் கல்லுகளை வைத்து விட்டு அது தங்களுடைய காணி என்று இன்றைக்கு அடம் பிடிக்கிறார்கள். இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல முதல் சுற்றாடல் அமைச்சு சம்பந்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். இது எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு விடயம், குறிப்பாக எங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமான ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தில் அதிகமான சுண்ணாம்புக்கள் இருக்கிறது. அந்த சுண்ணாம்புக்கள் சம்பந்தமாக ஒரு பெரிய பிரச்சனை இப்போது எங்களை மக்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தொழிலில் கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 95 ரூபாய் அந்த ராயல்டியாக பே பண்ணி கொண்டிருந்தவர்கள் இப்போது கிட்டத்தட்ட 1165 ரூபாய் ஒரு கியூபுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 1000 மடங்குக்கு மேலாக அந்த ராயல்டி கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் 2-3% அதிகரிப்பார்கள், கிட்டத்தட்ட 1000% அதிகரித்திருக்கிறார்கள். அப்போது இந்த சுண்ணாம்பு கற்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையில வீடு கட்டுவதற்கு, கட்டிடம் கட்டுவதற்கு நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவது கருங்கல்லை விட இந்த சுண்ணாம்பு கற்களை. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் அதில் கட்டும் போது குளிர்மையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரம் அந்த சூட்டை வெளியில வைத்திருக்க உண்டு. அந்த அடிப்படையில் இந்த சுண்ணாம்பு கல்லுக்கு இப்போது இவ்வளவு ராயல்டி 1000% அதிகரித்திருக்கிறது ஊடாக இன்னைக்கு பெரிதளவில் அந்த தொழில நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அந்த தொழிலை விட்டு செல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. குறிப்பாக இன்றைக்கு ஒரு கல்லை தோன்றவர், ஏன் இந்த கல்லை தோண்டினோம் என்றால் இன்றைக்கு அந்த விவசாயத்துல தோட்ட காணிகளுக்கு விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் அந்த சுண்ணாம்பு கல்லுகளை தோன்றிதான் நாங்கள் இன்றைக்கு அந்த தோட்டங்களை செய்வோம். அப்ப இன்றைக்கு அதுல இருந்து போய் தோன்றவருக்கு ஒருவருக்கு 36 கியூப் தோண்டலாம் என்றால் அந்த ஒரு மாசத்துக்கு அந்த 36 கியூப் 1165 போகும்போது 40,000 ரூபாய் ஒரு தனி மனிதனுக்கு செலவாகிறது. அப்ப அவர் இன்றைக்கு அதை கொண்டு வந்து விற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அவருக்கு அதனூடாக லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதை ஏன் என்று பார்த்தா, இதை ஏன் செய்யணும் என்று பார்த்துக் கொண்டிருந்தால் கருங்கல் வியாபாரத்தை அதிகரிப்பதற்கான நோக்கம் இருக்கோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. சொல்ல போனால் கருங்கல் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் இல்லை, அது வவுனியாவில் இருந்து முல்லைத்தீவில் இருந்து மாவட்டங்களில் தான் வருகிறது. அப்போ எங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகரிக்கிறதுனால இன்றைக்கு எங்களோட மாவட்டத்துக்கு அந்த கருங்கல் தேவை கருங்கலுடைய வரும்போது எங்களுக்கு அதிகமான விலையில தான் வருது. ஆனா முந்தி நாங்கள் இந்த சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி குறைப்பாக 4,000-5,000 ரூபாய்க்கெல்லாம் எங்களுடைய சல்லியில் எடுக்க முடியும். ஆனால் இப்போது அது 13,000-15,000 வரைக்கும் கிட்டத்தட்ட கருங்கல் செல்லின்ற விலைக்கு வருகிறது. அப்ப நாங்கள் இன்னைக்கு அரசாங்கம் வீடு கட்டுறதுக்கு வீட்டு திட்டங்கள் தரும்போது எப்படி அந்த அரசாங்கம் கொடுக்கிற நிதிக்குள்ள இந்த வீட்டு திட்டத்தை கட்டுறோம் என்றால் இன்றைக்கு இந்த சுண்ணாம்பு கல்களை பாவித்து. ஆனால் இப்போது கருங்கல் ஊடாக வரும்போது எங்களுடைய அந்த கட்ட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக நான் அமைச்சரிடம் சந்திச்சிருந்தேன். குறிப்பாக எங்களுடைய வடமாகாணத்துக்கான பொறியியலாளர் மற்றும் அமைச்சினுடைய செயலாளர் அமைச்சர் போன்றவர்களை கழிச்சிருந்தேன். இதில் ஒரு விடயத்தை நான் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் இந்த கெசட் இதுவரைக்கும் அது என்னென்ற இதை ஆராயும் போது விளங்கிய விடயம், முதல்ல இருந்த கெசட் வந்து இதை சுண்ணாம்பு கற்களை கட்டிடத்துக்கான ஒரு பில்டிங் மெட்டீரியலாகவும் போட்டிருந்தார்கள், அதே நேரம் ஒரு மினரலாகவும் போட்டிருந்தார்கள். ஆனால் 2016 வந்த கெசட்ல அதை மினரல் என்றதுல மாத்தி கட்டிட பொருட்களுக்கு கட்டிடத்துக்கு பயன்படாத ஒரு பொருளாக மாத்தி விட்டார்கள். ஆனால் 2016 கெசட் வந்திருந்தாலும் அதை அமல்படுத்தப்பட்டது 2022
ஏனது 2022 வரைக்கும் அமல்படுத்தப்படையில் என்ற கேள்வி ஒன்று இருக்குது. ஆனா இப்ப 2022 வரைக்கும் அமல்படுத்தவில்லை ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் முறை அறிந்தபடியால். ஆனா 2022 சடனாக இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மத்தியில் இருந்து. மாத்தி இப்ப இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு லோயல்டிய உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அது இந்த தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு இந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது சம்பந்தமாக அமைச்சர் செயலாளர் அவர்களிடம் கோரிக்கை கொண்டு வைத்திருக்கிறேன். இதை நியாயமான முறையில் இந்த மக்களுக்கு ஒரு பதிலை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த உயரிய சபையில கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஏனென்றால் இது நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் பேசிச்சு கொண்டிருக்கும் போது இந்த நல்லிணக்கம் என்றால் அனைத்து மக்களுடைய வாழ்வியல் முறையையும் அறிந்து செயல்படுவதுதான் இந்த நல்லிணக்கம். ஆகவே நல்லிணக்கம் என்று வெறுமனே பேசிக்கொண்டு இந்த மக்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை விளங்காமல் மத்தியில் இருந்து கொண்டு இந்த மாற்றங்களை செய்வது நியாயமற்ற செயல் என்ற அடிப்படையில் இதை விளங்கிக் கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே நேரம் வன இலாக்கா வனஜீவல் ராசிகளூடாக எங்களுடைய பிரதேசத்தில் பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது. நான் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று ஏனென்றால் இதுவரைக்கும் எத்தனையோ அமைச்சர்களை கூட்டிக் கொண்டு போய் எங்களுடைய மாவட்டத்தில் வச்சு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் விளங்கப்படுத்தினாலும் அமைச்சர்கள் விளங்குகிறார்கள். ஆனால் மறுபடியும் ஊருக்கு வரும்போது, அதாவது அமைச்சுக்கு வரும்போது அதனுடைய முன்னேற்றங்கள் இல்லை. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு கூட்டங்களை வைத்து ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதாகவும். 1985 முன்ன உள்ள வரைபடத்தின் அடிப்படையில் கொண்டு செல்வதாகும். ஆனால் மாவட்ட மட்டத்தில் வந்த கூட்டங்களில் அது சாத்தியமில்லை என்றதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்லினர். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்டம் ஒரு குடியேற்றப்பட்ட மாவட்டம். அப்ப குடியேற்றப்பட்ட மாவட்டத்தில் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட்ட காணிகள் கூட இன்னமும் கெசட்டால ரிலீஸ் பண்ணப்படல. அப்ப இப்ப 2009 அதாவது யுத்தத்துக்களால எங்கட மக்கள் இடம்பெயர்ந்து போய் அவர்கள் பல இடங்களுக்கு போயிட்டு மறுபடியும் வரும்போது அது காடுகளாக பத்தைகளாக வளர்ந்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு அந்த காணிகளையும் மறுபடியும் 2010, 2011, 2012 வந்து கெசட் பண்ணி போட்டு அந்த காணிகளையும் திருப்பி எடுப்பதற்காக நிற்கிறார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இந்த மக்களுடைய காணி என்றார்கள், அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை அதிகாரிகளை செய்ய வேண்டாம் என்று. ஆனால் அதிகாரிகளோ முரண்டு பிடிக்கிறார்கள். அவர்கள் இந்த காணிகளை மக்களுக்கு மறுபடியும் கொடுப்பதாக இல்லை. ஆகவே அமைச்சர் அவர்கள் இந்த இடத்தில் கவனத்தம் செலுத்திக் கொண்டு ஜனாதிபதி அவர்கள் சொன்னதை போல 1985 அடிப்படையில் இந்த காணிகளை விடுவிக்கப்பட
வேண்டும்.
ඔබතුමාට කෙටි උත්තරයක්. දිස්ත්‍රික්ක 11ක උතුරුනැගෙනහිර ඇතුළුව දිස්ත්‍රික්ක 11ක 1985 ඉඩම් පරිහරණය කරපු ආකාරයට ඒ 85 අපේ වෙබ් එකේ තියෙනවා නම් මිනිස්සු ඒ ඉඩම් පරිහරණය කරා කියලා. ඒ ඉඩම් අතිගරු ජනාධිපතිතුමාගේ උපදේශ පරිදි මම අමාත්‍ය මණ්ඩල පත්‍රිකා දෙකක් ඉදිරිපත් කරලා ඒවා එයට නිදහස් කරන්න අපි කටයුතු කරගෙන යනවා. ඒකෙදී අපි දිස්ත්‍රික්කවලට ගිහිල්ලා අපේ අමාත්‍ය ශිලේකම්තුමිය අධ්‍යක්ෂණතුමා එහෙම ගිහිල්ලා සම්පූර්ණයෙන්ම 85ට පෙර පදිංචිව හිටිය ඉඩම් මොනවද කියලා අඳුරගෙන දැන් ඒවා වාර්තා සකස් කරලා අවසන් කරලා තියෙනවා. ඔබතුමාට දිසාපතුමත් එක්ක කතා කරොත් ඒකේ අවසාන වාර්තාව ගන්න පුළුවන්. ඒකේ තවත් යෝජනා තියෙනවා නම් ඒ යෝජනාත් අපිට ඉදිරිපත් කරන්න අපි ඒකට සලකා බලන්න පුළුවන්. ඊට පස්සේ මේ වාර්තාව ජාතික මට්ටමේ ප්‍රධාන කමිටුවට ජනාධිපති ලේකම්තුමාගේ ප්‍රධානත්වයෙන් තියෙන කමිටුවට ඉදිරිපත් කරලා ඒ හරහා අපි මේ ඉඩම් නැවත ඉඩම් කොමසාරිස්ට බාර දීලා ප්‍රාදේශීය ලේකම්ට බාර දෙන්න කටයුතු කරනවා. ඉතා ඉක්මනින් මේ අයට ඒ අයගේ ඉඩම් ඔප්පු විදිහටම ප්‍රාදේශීය ලේකම් හරහා ඔප්පු විදිහට ලබා
දෙන්න. හරි, බොහොම ස්තුතියි කරුවමතුම. ඔව්, කාර්ක සභා සභාපතිතුම.
Honorable Minister, thank you very much for your answer, your reply to this. However, I participated inside the district meeting which happened in Kilinochchi, where the president said before 1985. However, the officers there are very reluctant and they are saying very limited land only they can release. But nearly 52,000 hectares to be released in Kilinochchi alone. So please consider, because in our report, the president secretary came. So in our report, we have said to go with the president's instruction of 1985 map. Yeah. But the officers of the Forest and Wildlife are not agreeing to that. So please take into consideration.
Ade garu amathume.
They are asked to do like that because according to the cabinet paper we have to do that. So I think there won't be a problem if they have utilized these lands in 1995. I will personally look into that. If there's if you are keen on see some lands, if you can give me the details, even I can look into that.
Thank you.
Thank you so much.
Pawin Suthi garu AML lataulla metta matumata minitu 9 ekak kalayak
thiyena. Minitu
9 ekak kalayak thiyena.
Anai. Bismillahir Rahmanir Rahim. Nahmadun salli ala rasulil karim.
Karu matha me kathayen passe butumata thina.
Inda இன்று விவாதிக்கப்படுகின்ற அமைச்சிகள் மிக முக்கியமானது. நமது நாட்டை பொறுத்தவரையில் நமக்கு இயல்பாகவே கிடைக்கப்பெற்ற வளங்கள் சம்பந்தமான ஒரு அமைச்சி என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. எந்த மார்க்கமாக இருந்தாலும் கடவுள் என்கின்றவர் அவரால் படைக்கப்பட்ட ஒரு பொருளும் தேவையில்லாமல் படைக்கப்படவில்லை. புல் பூண்டுகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், வன ஜீவராசிகளாக இருக்கலாம், காடுகளாக இருக்கலாம், எல்லாமே தேவைகளுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாமே இலகுவாக இயற்கையாகவே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சுற்றாடல் நம்மை வளைத்து ஒரு மக்கள் வாழ்வதற்கான சுற்றாடல் இயற்கையாகவே அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இந்த சுற்றாடலை பேணி பாதுகாப்பது, நமது இருக்கின்ற பொருட்களை தரம் கூடுதலாக பார்ப்பது என்கின்ற பல விஷயங்களை இந்த சுற்றாடல் அமைச்சி கவனிக்கின்ற இதே வேளையில் சுற்றாடல் அமைச்சராக இருந்த எங்களுடைய கேலியரம்புக்கல் அவர்கள் ஒரு சுகாதார அமைச்சராகவும் இருந்தவர் என்கின்ற அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இதனை ஒரு பெருமதியான ஒரு ஒரு வேலைப்பாடுகளை இந்த நாட்டிலே நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. உதாரணமாக நான் ரெண்டொரு விடயங்களை மாத்திரம் கூற நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நமது சுற்றாடலில் கலப்பும் கடல், வயல், அதே போன்று ஆறுகள் இருக்கிறது. நமக்கு இயற்கையாகவே பன் இருக்கிறது, அதற்கு தேவையான புல்வகை இருக்கின்ற பொழுது நமது முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அந்த பன்னினங்களை முறையாக பாவித்து நல்ல பாய்களை, பெட்டிகளை, கை பேக்குகளை உருவாக்கி அவை நிலத்தில் மீண்டும் அது மீண்டும் இறக்கக்கூடியவாறான ஒரு நிலைமையில் நாம் வசித்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு பிளாஸ்டிக் பாய்களை வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதியாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் சுற்றாடலிலே நமக்கு பண் இருக்கிறது, இந்த பண்ணால் நாம் என்ன செய்ய முடியாது, இவ்வாறுதான் ஒவ்வொன்றும். அதே போன்றுதான் இயற்கையாக நமது கலப்புகளிலே கடல் தாவரங்கள் அதிகமாக இருந்து அந்த கடல் தாவரங்களினூடாக முறையான மீன் வளங்கள் நமது நாட்டிலே இருந்திருக்கிறது, இறால் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயற்கையாக நம்மவர்கள் உண்ட அந்த இறால் வகை மீனிலங்களை விடவும் நமக்கு பொருத்தமில்லாத பல மீன்களை கொண்டு வந்து கண்டல் தாவரங்களும் அழிக்கப்பட்டு செயற்கையான ஒரு உற்பத்தியை போன்று இறால் உற்பத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நமது இயற்கையை பாதுகாப்பது மிகவும் இன்றியமையாதது என்பது மாத்திரமல்ல, சுற்றாடல் என்கின்ற பொழுது எல்லாமே அதற்குள் அடங்கும். நீர்ப்பாசனம், வயல்கள், வீடுகள் எல்லாமே அடங்கும். ஆனால் வயல் என்றால் வயலாக மாத்திரம் பேணப்படுகிறது, வாய்க்கால் என்றால் மண் சாக்குகள் மாத்திரம் பேணப்படுகிறது, அங்கு மரங்கள் இல்லை. இவ்வாறு நாம் ஆக்சிஜனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எமது வயல்கள், எமது மற்ற களரி நிலங்கள், நமது நகரங்கள் எல்லாமே ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய காமன் அறவே இல்லாத அளவிற்கான மாற்றங்களை ஒவ்வொரு திணைக்களத்தோடும் சேர்ந்து இது செய்யப்பட வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய ஆசை. நீங்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர் என்கின்றபடியால் நீங்கள் அதிலே கட்டாயம் கவனம் செலுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சுற்றாடல் என்று சொல்லிவிட்டு அதனை பாதுகாக்கிறோம் என்ற வகையில் மண் தோண்டுவதும் அகற்றுவதும் என்கின்ற பொறுப்பும் உங்களுடையமே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மண் அகற்றுவது என்பது ஒரு விடயம், எங்கும் அகற்றலாம், வயல்களில் எடுக்கலாம், வீடுகளிலே எடுக்கலாம். ஆனால் எங்கு கொட்டப்படுகிறது என்று பாதுகாக்க வேண்டிய சுற்றாடல் அதிகாரிகளே கொட்ட முடியாத, தேவையில்லாத நீர் ஓட வேண்டிய இடங்களில் உங்களுடைய அனுமதியோடு, உங்களுடைய திணைக்களத்தின் அனுமதியோடு கொட்டப்படுகிறது. இங்கு உத்தியோகத்தர்கள் என்ன செய்கிறார்கள்,
சுற்றாடல் எப்படி பாதுகாக்கப்படும் என்கின்ற இந்த விடயங்களை நீங்கள் இந்த அமைச்சுக்கு புதிதாக இருந்தாலும் நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்த வேண்டிய விடயம். சில நேரம் மண்ணை கொண்டு வந்து, மண் இப்பொழுது தங்கத்தை விடவும் புறமதியாக மாறிவிட்டது. நமது நாட்டில் இல்லாத வளங்கள் இல்லை. முத்து, மாணிக்கம், டயமண்ட் எதுவாக இருந்தால் நமது நாட்டிலே இருந்தது. ஆனால் இன்று மண் இவைகள் எல்லாவற்றையும் பெருமதியானதாக மாறி மண் வியாபாரம் பண்ணுகின்றவர்கள் எங்கு கொட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அந்த இடத்தில் கொட்டும் அளவிற்கு இந்த பரிசரை இலாகாவிலே இருக்கிற சில உயர் அதிகாரிகளினுடைய பொடுபோக்குத்தனமான இலக்காரமான நிலைமைகளால் இன்று நமது சுற்றாடல் அழிய பார்க்கிறது. பிளீஸ் தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இன்று வனபரிபாலனம், வன ஜீவராசிகள், அவரும் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட அமைச்சர். நாங்கள் இந்த அமைச்சரோடும் அதனுடைய செயலாளர், அதனுடைய உத்தியோகத்தர்கள் எல்லோரிடமும் ஒன்றல்ல பல முறை பல சந்தர்ப்பங்களிலே பல விடயங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். அது எங்களுடைய தேவைகளுக்காக அல்ல, நாட்டு மக்களுடைய தேவைக்காக. உதாரணமாக வனம், அது ஒரு வளம். நமக்கு வனம் இருக்கிறது, ஆனால் அரபு நாட்டில் வனம் இல்லை, பாலைவனம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை நாங்கள் முறையாக இன்னமும் பாவிக்கவில்லை என்பது என்னுடைய ஆர்கியூமெண்ட். உதாரணமாக வனம் இருந்தால் அங்கே வளம் இருக்கிறது, அங்கு வன ஜீவராசிகள் இருக்கும், அவைக்கேற்ப நாம் முறைப்படி அதனை இயங்க பண்ணவில்லை. இயற்கையாக நடைபெற்ற அந்த விடயங்களை நாங்கள் இயற்கையாக நடைபெறுவதற்கு அனுமதிக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. உதாரணமாக காடு இருந்தால் அங்கு சேனைகள் இருக்கும், மக்கள் சேனை செய்வார்கள், உற்பத்தி செய்ய போவார்கள். ஆகவே அந்த சேனைகளினுடைய மீதியை வன ஜீவராசிகள் வந்து உண்ணும். அது ஒரு இரண்டரை கலந்த ஒரு விடயமாக இருந்திருக்கும், அது கூட இப்பொழுது இல்லை. ஆனால் நமக்கு கடந்த காலங்களிலே யுத்த வடிவின் காரணமாக, யுத்தம் காரணமாக விவசாயிகள் நிறைய காணிகளை இழந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அதனை இப்பொழுது இங்கு பேசிய குழுக்களின் பிரதி தலைவர் பேசினார். நீங்களும் அதற்கு
விடையளித்தீர்கள்.
உண்மையில் 1985 ஆண்டுக்கு முதல் என்ன நிலைமையில் காடுகளும் வயல்நிலங்களும் இருந்ததோ அதற்கேற்ப அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஜனாதிபதியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் மாவட்டங்கள் தோறும் அவைகள் ப்ரொபோசல் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேசிய சபை இன்னும் கூடவில்லை. மிக விரைவாக உங்களுடைய செயலாளரும் உத்தியோகத்தர்களும் மக்களுக்காக அதனை செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, தேசிய சபையை கூடி இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும். குறிப்பாக கிழக்கு மாகாணம் யுத்த பூமியாக இருந்த திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற இடங்களிலே பெரும் பிரச்சனை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வன ஜீவராசிகள் சம்பந்தமாக ஒரு மெல்லின போக்கை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். யானையும் ஒரு வளம்தான். நமது நாட்டில் தந்தங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் யானை சம்பந்தமாக ஒரு பூரணமான அறிவு திணைக்களத்திடம் இருக்கிறதா என்ற பிரச்சனை எங்களுக்கு பொழுது எழுகிறது. ஏனென்றால் ஒரு மாவட்டத்தினுடைய வன ஜீவராசிகளின் தலைவனுக்கு தன்னுடைய மாவட்டத்தில் எத்தனை யானைகள் இருக்கின்றது தெரிய வேண்டும். அமைச்சருக்கு இந்த நாட்டில் எத்தனை யானைகள் இருக்க வேண்டும் என்ற கணக்கு தெரிய வேண்டும். இந்த காடுகள், இருக்கின்ற காடுகள் நமது வன ஜீவராசிகளுக்கு போதுமானதா என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை ஏக்கர் காணி இருக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். யானைகளை நாங்கள் ஒரு வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு காண்பிப்பதற்கும் நாங்கள் டொலரிலே உழைப்பதற்கும் பாவிக்கிறோம். ஆனால் காட்டுக்குள் யானைக்கு தீனி இல்லை. ஆகவே டொலரில் உழைக்க வேண்டிய நாங்கள் அந்த வெறும் வனாந்தரத்தை சொர்க்கபுரியாக யானைகளுக்கு நீங்கள் மாற்றிக் கொடுக்க முடியும். அங்கே யானைகள் சாப்பிடக்கூடியவற்றை நாங்கள் உண்டாக்க முடியும். வெறுமனே யானை வேலிகளால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. யானை வேலிகள் வெறுமனே செலவை அதிகரிக்குமே அன்றி, ஆனால் எங்களிடத்தில் முறையான திட்டம் இருக்குமாக இருந்தால் யானைகளின் நமது அவைகளையும் முறையாக பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் காட்டு வளத்தையும் முறையாக பாவிப்பதற்கு திணைக்களத்தை உபயோகிங்கள். மாடுகளோ யானையோ மான்களோ யாருக்கோ தேவையான உணவு வகை நமது காட்டிலே இருக்கிறது. அதனை உற்பத்தி செய்து அதனை பொருத்தமாக வாழ வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து மக்களை வாழ விடுங்கள் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
ඒ කාරණේ පැහැදිලි කරද්දී මම මගේ පැත්තෙන් ඉදිරිපත් කරපු කරුණු සාවද්‍ය කරුණුයි වගේ තමයි යම් හැඟීමක් ඇති වුණේ. නමුත් මම එදා ඩේලි මිරර් පුවත්පත උපුටාගෙන ඒ කියපු කරුණු ටිකත් ඒ වගේම අද උදෑසන ක්‍රීඩා මාත්‍යතුමා කරපු පැහැදිලි කිරීමත් මගේ නම පවසමින් පැහැදිලි කිරීමත් පිළිබඳව නැවත අවධානය යොමු කරද්දී මම කල්පනා කළා ඇත්තටම ඒ ඩේලි මිරර් පුවත්පතේ තිබිච්ච කරුණු සත්‍යයෙන් තොර කරුණුද කියන එක පිළිබඳව එතුමාගේ කතාවෙන් පසුව මම පොලිස් මූලස්ථානයටත් කතා කළා. පොලිස් මූලස්ථානයට කතා කරලා කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මම මගේ අවධානය මම යොමු කළා. මොකද මම අපි කවදාකවත් පාර්ලිමේන්තුව තුළ ගත්තොත් ලිඛිත සාක්ෂි නොතිබියදී කිසිවෙකුටවත් යම් කිසි චෝදනාවක් කරන්නේ නැහැ. ඒ නිසා ඒ ලිඛිත යම් පදනම් සහිත සාක්ෂි සහිත කරුණු තිබුණොත් පමණයි අපි පාර්ලිමේන්තුව තුළ හෝ වෙනත් ඕනෑම තැනකදී යම් කිසි කරුණක් ඉදිරිපත් කරන්නේ. ඒ නිසා නියෝජ්‍ය කතානායකතුමනි මම සුළු වෙලාවක් මම ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා පොලිස් මූලස්ථානයෙන් ලබාගත් කරුණු ටික ඔබතුමාලගේ ඔබතුමාගේ අවධානයට යොමු කරන්න.
විනාඩි කිහිපයක්.
ඔව් ඉතාම සීමිත වේලාවකදී මම මේ කටයුත්ත අවසන් කරනවා නියෝජ්‍ය කතානායකතුමනි. 2023 11 23 දින දඹුල්ල පොලිස් වසවේදී අංක ජීවයි 4672 දර ජී ප්‍රත්‍ය පොලිස් භාරයට ගැනීම 2023 11 22 දින පොලිස් ප්‍රතිතුමාගේ ඍජු අධීක්ෂණ යටතේ පවතින මධ්‍යම දූෂණ මර්ධන ප්‍රහාරක ඒකකයේ වලාන වෙත කූට ලේඛන සකස් කර ලියාපදිංචි කරන ලද ජී ප්‍රත්‍යයක් සම්බන්ධයෙන් තොරතුරක් ලැබී ඇත. එකී තොරතුරට අනුව දඹුල්ල පොලිස් වසමේ අංක 543 අලයිරක්ය පොහොරන්ව දඹුල්ල ලිපිනේ පිහිටි ෆින්ගර් ප්‍රින්ට් නැමැති පින්තාරු ගරාජය තුල තිබියදී නීති විරෝධී ලෙස මෙරටට ආනයනය කර එකලස් කරන ලද ජී ප්‍රත්‍යයක චැසි අංකය වෙනස් කරමින් කූට ලේඛන සකස් කර මෝටර් රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුවේ ලියාපදිංචි කර එම දත්තද වෙනස් කර ඇති බවට සැකපිට අංක ජීවයි 4672 දර ජී ප්‍රත්‍යය 2023 11 23 දින මධ්‍යම දූෂණ මර්ධන ප්‍රහාරක ඒකකය වලාන භාරයට ගෙන ඇත. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මෙම ජී ප්‍රත්‍යය රැගෙන තිබෙන්නේ අත්අඩංගුවට අරගෙන තිබෙන්නේ විශේෂයෙන්ම අපේ ගරු ක්‍රීඩා මාත්‍ය රොසාන් රණසිංහ මැතිතුමාගේ නිපෝන් ඒ ගරාජය කියන්නේ අංගනේ වාහන අංගනේ තුල සිට. එතකොට එතෙන්දී ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එතුමා යුරෝ නිපෝන් කියන ආයතනයේ එතුමාගේ කළමනාකරු විදිහට කටයුතු කරන්න ඉන්දික කියන නැමැත්තෙක්. ඒ පිළිබඳවත් එම ජී ප්‍රත්‍ය දඹුල්ල පොලිස් ස්ථානයේ වෙත ඉදිරිපත් කිරීමෙන් පසු දඹුල්ල MOB 1353 යලෛරක් 2023 යටතේ අධිකරණයට කරුණු වාර්තා කර වැඩිදුර විමර්ශන සිදු කරන බවත් මෙම රථයේ අත්අඩංගුවට ගන්න අවස්ථාවේ තිබූ ෆින්ගර් ප්‍රින්ට් නැමැති පින්තාරු ගරාජයේ සේවකගෙන් සහ ගරාජයේ හිමිකරුගේ ප්‍රකාශ සටහන් කර ගැනීමට කටයුතු කර ඇත. එහිදී ඉහත රථයේ හිමිකරු ලෙස එම ගරාජ ඉදිරිපිට යුරෝ නිපෝන් ආයතනයේ දඹුල්ල සාකාවේ අයිතිකරු වන ඉන්දික නැමැති අයෙකු බවට කරුණ අනාවරණය වී ඇත. ඉන්දික කියලා කියන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි රොසාන් ගරු ඇමතිතුමාගේ කළමනාකරු එම වාහන අංගනේ. ඒ වගේම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඒ පිළිබඳව අවසන් කරුණ විදියට එසේම මෙම රථය සම්බන්ධ 1982 අංක 12 දරන පොදු දේපළ විසේහිලා සිදු කරනු ලබන වැරදි පිළිබඳ ආඥා පරතේ 5.1 සහ 2 වගන්ති 8.2009 අංක 8 දරන මෝටර් රථ වාහන සංශෝධන පරතේ 16 වගන්තියෙන් සංශෝධිත ප්‍රධාන ප්‍රඥාප්තිය 19A1 වගන්ති යටතේ රේගු ආඥා පරතේ 43 44 129 වගන්ති සහ දණ්ඩ නීති සංග්‍රහය පරතේ 452 453 457 සහ 459 වගන්ති යටතේ ගැනන වැරදි සිදු කර ඇති බවට කරුණ අනාවරණය කර ගැනීම සඳහා මෝටර් රථ දෙපාර්තමේන්තුව ශ්‍රී ලංකා රේගුව ටොයෝටා ලංකා සමාගම රස පරීක්ෂක දෙපාර්තමේන්තුව බස්නාහිර පළාත් මෝටර් රථ ලියාපදිංචි දෙපාර්තමේන්තුව සහ මධ්‍යම පළාත් මෝටර් රථ ලියාපදිංචි දෙපාර්තමේන්තුව පේන්තු විතින් වාර්තා කැඳවීමට කටයුතු කර ඇති අතර ඒ අනුව අධිකරණයේ නඩු පැවරීමටද නියමිතව ඇත කියලා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ කියන කරුණ අනාවරණය කළ තිබෙනවා. ඒ නිසා මම හිතනවා මම කිසිම වෙලාවක කරුණු විකෘති කරලා එතුමා අපහසුතාවයට පත් කිරීම සඳහා ඉදිරිපත් කරපු කරුණ නෙවෙයි. මේ කියන කරුණ මත පදනම් කරගෙන තමයි මම මේ කියන කරුණ ඉදිරිපත් කරේ. බොහොම ස්තුතියි නියෝජ්‍ය
කතානායකතුමනි. ගරු ඉරාන් වික්‍රමරත්න මහත්මයා ඔබතුමාට මිනිත්තු 13ක කාලයක් තියෙනවා.
ස්තුතියි. අද අපේ පරිසරය ගැන විශේෂයෙන්ම යොමු වෙන අවස්ථාවේදී පරිසර තිරසාර භාවය ගැනත් පරිසර යුක්තිය ගැනත් කතා කළා අද උදෑසන සිට. විපක්ෂ නායකතුමා කතාවේදී කිව්වා වගේ මේ පරිසරය ගැන පක්ෂ විපක්ෂ බෙදෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඇත්තටම පරිසරය හැමෝටම බලපානවා. එනිසා අපේ ජාතික වශයෙන් අධිෂ්ඨානශීලී දායකත්වයෙන් නැෂනලි ඩිටර්මින් කොන්ට්‍රිබියුෂන්ස් ඒ ගමන අපි යන්න ඕනේ. 20:30 වෙනකොට පුනර්ජනනීය බලශක්තිය 70% කරගන්නත් 20:50 වෙනකොට කාබන් මධ්‍යස්ථභාවයකුත් කාබන් නියුට්‍රැලිටි එකකට අපි ගමන් කළ යුතුයි. එතකොට මෙතනට මේ යන ගමනේ හුඟක් දේවල් අපිට බලන්න වෙනවා. එකක් ඇවිල්ලා විශේෂයෙන්ම බලශක්ති අංශය. මොකද කාබන් විමෝෂණයෙන් 45%ක් විතර බලශක්ති අංශයේ සිදුවෙන්නේ. 21%ක් විතර ගමනාගමනයනුත් 21%ක් විතර කර්මාන්තවලින් සිදු වෙනවා. එතකොට කර්මාන්තකරණය වේගනේ යනකොට ඒකේ අපිට ඒ අභියෝගය තව තව වැඩි වෙයි අපි ඉදිරියට යනකොට. මට මේ පුනර්ජනනීය බලශක්ති ගැන කියන්න තියෙන්නේ එක ප්‍රධාන කරුණයි. ඒක ඇවිල්ලා අපි වැඩි කළ යුතුමයි. ඒකේ දෙකක් නැහැ. ওই ලංකාවට ලুকু අවස්ථාවක් තියෙනවා කියලා පරිශන වලින් පේනවා. නමුත් ඒකට අවශ්‍ය ආයෝජනය රට තුල නැති නිසා අපිට විදේශ ආයෝජනය ගන්න වෙනවා. ඉතින් අපි කියන්නේ ඒක විනිවිද භාවයෙන්ුයි තර්ගකාරීත්වයෙන් කරන්න කියන එක තමයි කියන්නේ. මොකද මේ දෙකම අත්‍යම අවශ්‍යයි. මම අද විශේෂයෙන්ම කතා කරන්න කැමති තව කරුණක් ගැන. අපිට කිව්වා මේ විවාදයේ මුල ඇමතිවරු 3 දෙනෙක් හිටියා කියලා කිව්වා. ඊට පස්සේ කිව්වා දැන් ඇමතිවරු 2 දෙනෙක් ඉන්නවා කියලා කිව්වා. ඊට පස්සේ අපි මේක විද්‍යාත්මක පද නමින් බැලුවත් ඇත්තටම එක ඇමති කෙනෙකුට මේ මුළු විෂයම බාර වුණොත් තමයි හොඳ. එතකොට මම මේ කියන කරුණ සමහරවිට කවුරු හරි මට කියන්න පුළුවන් මේක මේ ආමාත්‍යංශර නෙමෙයි මේක සමහරට විදුලි බල ආමාත්‍යංශර තමයි කියන්න ඕනේ කියන. අන්තිමට විපර්යාසයක් වුණාට පස්සේ අපි ඒක ගැන කතා කරලා වැඩක් නැහැ. කවුද ඒ වෙලාවේ වග කියන්න ඕනේ කියලා. ඉතින් මම විශේෂයෙන්ම මේ බොහොම තියෙන කෙටි කාලය තුලදී මේ සමනල වැව හරිද බොහොම අනතුරුදායක තත්වයක වේල්ල තියෙනවා. සමනල වැල වේල්ල තියෙනවා. දැන් මේක අපි බැලුවොත් මේක 1958 ඉඳලා 87 වෙනකන් අවුරුදු 30කට විතර ඔන් සයිට් ඉන්වෙස්ටිගේෂන්ස් කරලා ඊට පස්සේ තමයි තීරණය කළේ මෙතන මේ වේල්ල බඳින්න ඕනේ කියන එක. එපස්සේ ඒක මේ බැඳලා 1987 විතර ඒක විවෘත කරලා 92 වෙනකොට පළවෙනි ලීක් එක ආවා. 1992 වෙනකොට. ඒ වගේම මෙතන ජලය අඩු වෙනවා වැඩි වෙනවා 1998 දී 1999 දී 2006 දී විශාල ජල වැඩිවීමක් තිබිලා තියෙනවා. අනතුරුදායක තත්වයකට පැමිණලා තියෙනවා. ලීක් එකක් තියෙනවා. එතකොට එතන කුඩා හයිඩ්‍රෝ මේවත් කරගෙන යනවා එතන. නමුත් දැන් තියෙන ගැටලුව ඇවිල්ලා මෙතන තියෙන මේ වේල්ල ඩෑම් එක අනතුරුදායකද නැද්ද කියන එකයි. ඉතින් 2021 කැබිනට් තීරණයක් අරගත්තා ජූලි මාසයේ 16 වෙනිදා. හරිද? ඒ තීරණයේ ඒ කැබිනට් ඒකේ මම හිතන්නේ සඳහන් කරලා තිබුණා. ඕ මේක දිහා හොඳට බලන්න ඕනේ විශේෂඥ කමිටුපත් කරන්න. මේකට CEB එක මුල් වෙන්න කියලා තිබුණේ. මොකද මේ වේල්ල බඳිනකොට කෘෂිකර්මයට හැර අනික් එක ප්‍රධාන කරුණ වුණේ මෙගවට් 120ක තාප බලාගාරයක් විදුලි බලාගාරයක් ඇති කරන එකයි. නමුත් මම ඒකට සීමා කරන්නේ නැහැ. මොකද මෙතන වෙන යන හානිය ඇවිල්ලා පරිසරය පිළිබඳව. ඒ නිසා තමයි මම මේක මෙතන මතු කරන්නේ. නමුත් මේ කැබිනට් පත්‍රිකාව තිබුණාට The Institute of Engineers of Sri Lanka මේ වෘත්තීයවේදීන්ගේ සංගමය, අපි හුඟක් ගෞරව කරන සංගමයක්, ඔක්තෝබර් මාසේ 20 2023 දී තමයි මේ වාර්තාව ඉදිරිපත් කරන්නේ. ඔක්තෝබර් මාසේ 20 වෙනිදා. හරිද? ඒකලම් මේක සඳහන් කරනවා. හරිද? මේ කැබිනට් තීරණයේ තිබුණාට, and I'm reading this in English, no significant action taken by the CEB to implement this cabinet decision has been reported yet. හරිද? ඒ කියන්නේ මොනවත් වෙලා නැහැ කැබිනට් තීරණයක් තිබුණාට කියලා මෙතන සඳහන් කරනවා. ඊට පස්සේ මේකේ කියනවා තව දැන් නියඟයේ තියෙනකොට වතුර අඩු වෙනකොට holes hill ඇති වෙනවා. ඒවා වලිනුත් ජලය ගලාගෙන යනවා කියලා. දැන් මේක ගැන අපි ප්‍රේසම් වෙන්න ඕනේ හේතුව මේකයි. 1986 දී අපි දන්නවා කන්තලේ වේල්ල ප්‍රශ්නයක් ඇති වුණා. ලොකු ප්‍රශ්නයක් ඇති වුණා කන්තනේ වේල්ල 1986 දී. එතකොට ජීවිත 127ක් අහිමි වුණා ඒ වෙලාවේදී. මරු මෝටපත් වුණා. ගොඩනැගිලි 600කට වැඩිය නැති වුණා 1986 දී. ඒ විතරක් නෙමෙයි මෑතකදී හරිද, ලිබියාවෙත් මේ වගේ වේල්ලක් කඩා වැටුණා, ඩෑම් එකක් කඩා වැටුණා. ඔව්, මේක කඩා වැටෙන වෙලාවේදී ජීවිත 10,000ක් මරණ 10,000ක් සිදු වුණා. ජීවිත 10,000ක්. ඉතින් මෙතන සමනල වැවේ අපි එකතු කරන ජලය ප්‍රමාණය ලිබියාවේ තිබුණ ඒ එකතු කරන ජලය ප්‍රමාණයට වැඩිය 10 ගුණයක් වැඩි. ඒ නිසා තමයි මම මේක ගැන මේක කතා කරන්නේ. ඔය අපි විශේෂඥයන් නෙමෙයි මේවා, හැබැයි මේ ස්පෙෂලිස්ට්ලා කියන නිසා තමයි මේක මම හිතුවේ මේක මතු කරන්නම ඕනේ කියලා. දැන් මේක හදන්න ඕනේ. ඒක දෙකක් නැහැ. මොකද හැදුවත් වාසි තියෙනවා, හැමෝටම වාසියක් තියෙනවා. එකක් අපේ ජලය ආරක්ෂා වෙනවා, අනික එක ඇවිල්ලා අපේ විදුලි බලය වැඩියෙන් අපිට නිෂ්පාදනය කරගන්න පුළුවන් අඩු මිලකට හයිඩ්‍රෝ නිසා. ඊට පස්සේ අපිට මේකේ ආර්ථික ප්‍රතිලාභත් තියෙනවා. ඉතින් මම මේකේ තියෙනවා, මේකේ රෙකමෙන්ඩේෂන්ස් කියලා තියෙනවා 11 වෙනි පිටුවේ. හරිද? මේ රෙකමෙන්ඩේෂන්ස් උත් මං හිතන්නේ මම ගේනවා මේ ඇමතිතුමාලාගේ බලන්න කියලා. දැන් මේ ඇමතිතුමාලා සමහරට ඇමතිතුමාන්ලු ඇමතිනියයි මෙතන වාඩි වෙලා හිතනවා ඇති, ඇයි මේක මේ අපිට කියන්නේ කියලා. අපිට කියන්නේ හේතුවක් තියෙනවා. හරිද? මේ රටේ ආර්ථික ප්‍රශ්නයක් ඇති වුණාම ඒකට වග කියන්න ඕනේ ජනාධිපතිතුමාට රටේ, අගමැතිතුමාට රටේ, මුදල් ඇමතිතුමාට රටේ, මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්ට, ඒ වගේම මහ බැංකුවේ අධිපතිට. ඒ නිසා මේ වගේ ප්‍රශ්නයක් ඇති වුණාට පස්සේ අපි මේක කතා කරලා වැඩක් නැහැ. මොකද මෙතන වෙන්න යන්නේ පරිසර හානියක් වෙන්න යන්නේ, විශාල ගැටලුවක් ඇති වෙන්න යනවා. රෙකමෙන්ඩේෂන්ස් වල හුඟක් රෙකමෙන්ඩේෂන්ස් තියෙනවා, මම ඒවා කියවන්න යන්නේ නැහැ. නමුත් මම කියනවා කරුණාකරලා මේක බලන්න කියලා. Immediately conduct a dam break analysis. Inundation mapping covering the Walaway Ganga basin followed by an enhanced dam safety emergency management action plan fixed with a dedicated communication network linking all sensitive locations downstream and an evacuation plan. International standards and best practices must be followed in these analysis and action plans. ඒ කියන්නේ මේක හදන්න කියන විතරක් නෙමෙයි, මේක කියන්නේ කොහොමත් මේ අවධානම තියනවා මේක වෙන්න පුළුවන්. ඒ නිසා වෙන්න පුළුවන් නිසා කරුණාකරලා මේක ටිකක් වැඩි දුර බලන්න කියලා කියනවා. ඉතින් ඊට පස්සේ මම කියන්න කැමති, අපි දන්නවා දැන් COP28 ගැන කතා කළා ඇමතිතුමා, ටීම් එකක් යනවා කියලා, හුඟක් හොඳයි. නමුත් COP27 දිහා මම බලපුවාම මාත් ගියා COP27ට. හරිද? මම බලපුවාම එතන කිව්වා, විශේෂයෙන්ම කිව්වා loss and damage fund එක ගැන බලනවා කියලා කිව්වා. දැන් මේ ජාත්‍යන්තරව එකතු වෙලා කිව්වේ. නමුත් loss and damage fund එක ගැන එච්චර ප්‍රගතියක් නැහැ, අවුරුද්දකට පස්සෙත් ප්‍රගතියක් නැහැ. ඉතින් loss and damage බලපුවාම හරි විශාලයි, විශේෂයෙන්ම හරි විශාලයි. එතකොට 20 22 ආසියාවේ පරිසර විපත්ති 81ක් තිබිලා තියෙනවා. මේ පරිසර විපත්ති 81, ඒකේ හානිය ඩොලර් බිලියන 36යි. දැන් ලංකාවේත් පරිසර හානියක් තියෙනවා. පත්තරේ ඇරලා බැලුවොත් හැමදාම මොකක් හරි එකක් තියෙනවා, කොහේ හරි ඒර්ත් ස්ලිප් එකක් හරි, ජලය ගැලීමක් හරි,
තමන් මිනිත්තු 3ක කාලයක්
හරි, මොකක් හරි එකක් ওই වගේ තියෙනවා. ඉතින් අපි ලංකාවේ වසරකට දල වශයෙන් රුපියල් බිලියන 50ක් විතර වේදම් කරනවා. මම පොඩ්ඩක් ඇරලා බැලුවා මේක බජට් එකේ සාකච්ඡාවනේ. මම බැලුවා පරිසර ආමාත්‍යාංශයට කොච්චර වෙන් කළා තියෙනවද කියලා. කියලාත් වැඩක් නැහැ. වනජීවී හා වන සම්පත් සංරක්ෂක ආමාත්‍යාංශයට කොච්චර බෙදලා තියෙනවද කියලා මම බැලුවා. කියලාත් වැඩක් නැහැ. ওই දෙකටම බිලියන 10.8 වෙන් කළා තියෙන්නේ. මට නම් මන් දන්නවා. ඉතින් ඒක වෙන වෙන තැනකින් අදින්න වෙනවා. නැත්තම් ඉතින් පරිසර හානිය තියෙනකොට රුපියල් බිලියන 50ක විතර හැමදාම මේක මෙතන තියෙනවා. ඉතින් අපිට තියෙන ගැටලුව ඇවිල්ලා ක්‍රියාත්මක කිරීම දුර්වලයි. ඉතින් මම දැන් අහගෙන හිටියා මිතුමා කතා කරනවා ප්ලෑන්ස් ගැන අහගෙන හිටියා, රෝඩ් මැප්ස් ගැන අහගෙන හිටියා, ක්ලයිමට් ප්‍රොස්පරිටි ප්ලෑන් එක, නෙට් සීරෝ කාබන් රෝඩ් මැප් එක, ක්ලයිමට් චේන්ජ් යුනිවර්සිටි ගැන ඔක්කොම අහලා තිනවා. හරිද? හොඳ රසවත් කතාවල්. අපිට තියෙන ප්‍රශ්නේ ඇවිල්ලා ක්‍රියාත්මක කිරීමේ ගැටලුවක් ප්‍රශ්නයක් තමයි තියෙන්නේ. ඉතින් මේක දැන් ලංකාව බැලුවොත් නොටර්ඩෑම් යුනිවර්සිටිස් ග්ලෝබල් ඇඩැප්ටේෂන් ඉනිෂියේටිව් එකෙන් ශ්‍රී ලංකාව රෑන්ක් කරන්නේ 100ට. ඒ කියන්නේ ඉම්ප්ලිමෙන්ටේෂන් එක දුර්වලයි කියලා කියන්නේ. ඉතින් මම කියනවා කරුණා කරලා මේකත් බලන්න කියලා. මම තව ප්‍රශ්නයකින් අවසන් කරන්න කැමති. ඒක ඇවිල්ලා මම දැක්ක මෙතන වාඩි වෙලා ඉන්නවා අපේ ඇමතිතුමාත් ජස්ටිස් ඇමතිතුමාත් වාඩි වෙලා ඉන්නවා. මේක ඇවිල්ලා දැන් ටිකක් යට ගිහිල්ලා තියෙන්නේ. මේක කතා වෙන්නේ නැහැ එක්ස්ප්‍රෙස් වර්ල් එක ගැන කතා වෙන්නේ නැහැ. එතකොට මේකේ අපි දන්නවා විශාල පරිසර හානියක් වුණා. ප්ලාස්ටික් හානියකටත් සම්බන්ධයි. අපි මේ ප්ලාස්ටික් එක ගැන අද කතා කළා අපේ ආංශික කාර්ක සභාවේ සභාපති අජිත් සමාන පෙරුම ඇතිතුමා. ඔහු කිව්වා අවසරපත් දීලා තියෙනවා කියලා ටොන් 146,000ක් ගේන්න රටට. ගෙනාවේ ටොන් 6,800යි කියලා. මේකෙන් ඔහු කිව්වේ පොඩි සැකයක් තියෙනවා කියලා. ඇයි මේ වගේ අවසර දෙන්නේ කියන එක සැකයක් තියෙන්නේ. දැන් අපිට එක්ස්ප්‍රෙස් වර්ල් එකේ තියෙන ඇත්තටම සැකයක් නේ. මුලින් ඉඳලා අපි මේක සාකච්ඡා කළා, ඇමතිතුමා එක්ක සාකච්ඡා කළා. හරිද? ඇයි මේ හසිරා ඉන්දියාවේ හසිරා මෙතෙන් ආවේ? මේකට දැනුම් දුන්නේ නැත්තේ ඇයි? හරිද? මේ තොරතුරු ලැබුණ නැහැ කලට වෙලාවට ක්‍රියා කරන්නට බැරි වුණා. ආවට පස්සේ CICT එකෙත් පොඩි ප්‍රමාදයක් තිබුණා. ඒක ඇතුළට අරගෙන ක්‍රියා කරන එක ගැන ඉතින් නොයෙකුත් ප්‍රශ්න තිබුණා. ඉතින් මම මේ ඇමතිතුමා මෙතන ඉන්න නිසා අහන ප්‍රශ්නේ ඇවිල්ලා අපි සිංගප්පූරුවේ නඩු පැවරීම ගැනත් ඒ වෙලාවේ සාකච්ඡා කළා, වාද විවාද කළා. හරිද? ඉතින් මේ ශ්‍රී ලංකාවේ මුහුදු කලාපයේ බැවින් ඇයි ඒක මේ රටේ කලේ නැත්තේ කියන එක තමයි ඒ වෙලාවේ මතු කළේ, සාකච්ඡා කළේ. දැන් මේක සිංගප්පූරුවට ගිහිල්ලා තියෙනවා. ඒතර තක්සේරුවේ ප්‍රශ්නේ තිබුණේ අපේ සිවිල් සමාජයේ විශේෂඥයන් ඒ වෙලාවේ
කිව්වා
ඩොලර් බිලියන 6.4ක විතර ලබා ගන්න තියෙනවා කියලා. ඒක ඒ නිසා තමයි අපි ඒ වෙලාවේදී ඒක ගැන කතා කළේ. ඉතින් ඇමතිතුමා ඉන්න නිසා මම මේ ප්‍රශ්නේ මතු කරනවා. අපි කැමති ඒකේ ප්‍රගතිය ගැන දැනගන්න ලබා දුන්න කාලය නිසා.
සෝමිස්සතේ ඔබතුමාට ගරු මහින්දමරිය ඇමතිතුමා කුසගර ඇමතිතුමා
අපේ මේ වනජීවි වන සංරක්ෂණ ඇමතිතුමගේ අවධානයට යොමු කරන්නේ මේ සූර්ය වැවේ මහගල්ල ප්‍රදේශයේ දැනුත් මේ අලි කණ්ඩායමක් ඇවිල්ලා ටිකක් කරදර කරනවා මිනිස්සුන්ට. මේ දිනපතාම එනවා ප්‍රොඩක්ට් නිලධාරීන්ගේ අවධානයට යොමු කරන්න හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ මේ ප්‍රශ්නේ තියෙනවා. මම දන්නවා ඔබතුමියට ක්ෂණිකව මැදිහත් වෙන්න බැරි කමක් තිබුණා වුණත් මේ නිලධාරීන් කියන කතාව තමයි ඒගොල්ලන් ටිකක් මේ ප්‍රවාහන පහසුකම් ඒ ආදී නැති නිසා මේක කරන්න අමාරුයි කියලා. ගොඩක් ඒ පිළිබඳව සොයලා බලන්න. බැදිගත්කොට ඒ ප්‍රදේශයත් එක්කම මේ අලින්ගේ කරදරයක් තියෙනවා. ළමයින්ට ඉස්කෝලේ යන්න විදියක් නැහැ. දිනපතාම අලින් එනවා කියලා දැනුත් මේ කතා කරා.
ගරු අධිකරණ ඇමතිතුමා,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ගරු ඉරාන් වික්‍රමරත්න ඇමතිතුමා මතු කරපු ප්‍රශ්නේ පිළිබඳව කිටි පැහැදිලි කිරීමක් කරන්නම්. ඇත්ත වශයෙන්ම නිව් ඩයමන්ඩ් නෞකාව සහ එක්ස්ප්‍රෙස් පර්ල් නෞකාව කියන ඒ නැව් අනතුරු දෙකෙන්ම අපේ පරිසර පද්ධතියට දරාගන්න බැරි විශාල හානියක් සිද්ධ වුණා. ඒතර ඒ සම්බන්ධව අපේ රටේ බලධාරීන් ක්‍රියා කරපු ආකාරය පිළිබඳව සැකසහිත තැන් මම තමයි මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළේ. ඒ අනුව මම පාර්ලිමේන්තුවේ කතානායකතුමාගෙන් ඉල්ලීමක් කරා ඒ පිළිබඳව පාර්ලිමේන්තු තේරීංකාරක සභාවක් පත් කරන්න කියලා. ඒ අනුව ඒ තේරීංකාරක සභාව පත් කරා ගරු වෛද්‍ය රමේෂ් පතිරණ මැතිතුමාගේ අමාත්‍යතුමාගේ සභාපතිත්වයෙන්. ඒ කමිටුවට මා දන්න කරුණු ඉදිරිපත් කරන්න මටත් ආරාධනාවක් ලැබිලා මම මගේ ඒ කමිටුව ඉදිරියේදී සියලු කරුණු මා දන්න දේවල් අනාවරණය කරා. ඇත්ත වශයෙන්ම ඒ පිළිබඳව අපි මීට වැඩි අවධානයක් යොමු කරලා ඇත්ත සිද්ධිය කුමක්ද කියලා රටේ ජනතාව දැනුවත් කරන්නට කටයුතු කරන්නට ඕන. ඒකම එක්ස්ප්‍රෙස්පල් නෞකාව පිළිබඳව නඩු කර දෙකකට අපි බලය දීලා තියෙනවා අමාත්‍ය මණ්ඩලය විසින්. ගරු නීතිපතිතුමා ඇතුළු ඒ අදාළ නිලධාරී කණ්ඩායමකට ඒ නඩු කටයුතු ඉදිරියට පවත්වාගෙන යන්න. ඒ අනුව සිංගප්පූරු අධිකරණයේ ඇමරිකන් ඩොලර් 6.4 බිලියන් අය කර ගැනීම සඳහා පාරෝපණ නඩුකරය දැනට පවත්වාගෙන යනවා. ඊට අමතර ලෙස ඒකට සීමාවන් නැති කරන්න බ්‍රිතාන්‍යයේ මහා බ්‍රිතාන්‍යයේ චාන්සලර් අධිකරණයේ මහා අධිකරණයේ ඉදිරිපත් කරපු නඩුවට මැදිහත් වෙන්න කටයුතු කරනවා. ඒ සම්බන්ධයෙන් විදේශීය නීතිඥ සමාගම් තුනකට ඒ බාර දීලා තිබෙනවා. ඒ පිළිබඳව වර්තමානයේ අද වෙනකොට නිශ්චිතම තත්ත්වය මම දන්නේ නැහැ. අවශ්‍ය නම් ඒ පිළිබඳව තොරතුරු මට ඉදිරි සතියේදී ලබා දෙන්නට පුළුවන්.